டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே இன்மனமே, சீதம் வராதே இன்மனமே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
TWR வானொலி நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேட்கிற உங்களை கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சி முதல் நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள தொடங்கினோம். முதல் இரண்டு அதிகாரங்களிலே வாக்குத்தத்த பூமியிலே வந்து தங்கிய இஸ்ரவேல் ஜனங்களும் முழுமையாக தங்கள் எதிராளிகளை மேற்கொள்ளாமல் அவர்கள் நடுவிலேயே குடியிருக்கும்படியாக அனுமதித்தார்கள் என்று சிந்தித்தோம். அதுமட்டுமல்ல, தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவருடைய தேவநாயக கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள் என்றும் வாசித்தோம். எனவே கர்த்தர் அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவருடைய பகைஞரின் கையிலே விற்று போட்டார். நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். இஸ்ரேல் ஜனங்கள் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் இவர்களோடு கூட கலப்பு திருமணம் செய்தார்கள். இதன் மூலமாய் அவர்கள் தீமையை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து போனார்கள். அங்கே பாகால்களை வழிபட ஆரம்பித்தார்கள். எனவே தேவன் அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளே ஒப்புக் கொடுத்தார். காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் முதல் நியாயாதிபதியாக அவர்களை விடுவிக்கும்படியாய் எழுப்பப்பட்டான். இவனுக்கு இருந்த தகுதி காலேபின் தம்பி மகன் என்பதும் காலேபின் மருமகன் என்பதுமே. மோவாவின் அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகுத் என்னும் நியாயாதிபதியை எழுப்பினார். இவன் இடக்கை பழக்கமுள்ளவன். இதனால் மோவாபரசனின் அருகிலே செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்றால் அவன் வல பக்கத்திலே வைத்திருந்த கத்தியை யாரும் பார்க்கவில்லை. மூன்றாவதாக தேவன் எழுப்பிய நியாயாதிபதி சம்ஹார். அவன் தன் கையிலே வைத்திருந்த தாற்றுக்கோளால் பெலிஸ்தியரிலே 600 பேரை கொண்டு போட்டான். ஒவ்வொரு நியாயாதிபதிகளுமே குறை உள்ளவர்களாக, வினோதமான குணநலன் உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவன் அவர்களை பயன்படுத்தினார். இது நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? மனமுள்ள எந்த மனிதனையும் தேவன் கரத்திலே எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதையே காட்டுகிறது. வாசிக்கிறேன் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3:3 வசனங்கள். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், பெலிஸ்தியரின் 5 அதிபதிகளும், சகல கானானியரும், சீதோனியரும், பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. ஏற்கனவே 2 அதிகாரத்திலே நாம் பார்த்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஜனங்களோடு கூட சம்பந்தம் கலந்து திருமணம் செய்திருந்தார்கள். தேவன் மிக திட்டமும் தெளிவுமாக அவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறியிருந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் அவர்கள் திருமணம் செய்திருந்தார்கள். பெலிஸ்தியரின் 5 அதிபதிகளும் நாம் பார்த்த மற்ற ஜாதிகளும் இஸ்ரவேலரின் எதிரிகள். தொடர்ந்து பழைய ஏற்பாட்டை நாம் படிக்கும்பொழுது இந்த எதிரிகளை குறித்து அவ்வப்பொழுது நாம் பார்ப்போம். இஸ்ரவேல் தேசத்தின் மாம்சத்திலிருந்த ஒரு முள்ளாக அவர்கள் காணப்பட்டார்கள். வசனங்கள் 5-7 வரை பார்ப்போம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், ஏவியர், எபூசியராகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவருடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது, கானானியர்களை அந்த தேசத்திலிருந்து விரட்டுவதற்கு பதிலாக அவர்களோடு கூட இவர்கள் சம்பந்தம் கலந்து அவர்களோடு சேர்ந்து குடியிருந்தார்கள். தங்கள் தேவன் மேலே உண்மையான விசுவாசத்தை வைத்து அவரை மட்டுமே தொழுது சேவிப்பதற்கு பதிலாக கானானியர்களின் தேவர்களை தங்கள் தெய்வங்களாக தெரிந்து கொண்டு அவர்களின் சமய நம்பிக்கைக்குள்ளே கடந்து சென்று விட்டார்கள். எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனை மறந்து பாவம் செய்தார்கள். வசனம் 8 பாருங்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷிதாயீமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷிதாயீமை 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளே சென்றபடினாலே தேவன் அவர்களை தண்டித்தார். 8 ஆண்டுகள் அடிமைத்தனத்திற்குள்ளே விற்று போட்டார். அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்ட பொழுது கர்த்தரை நோக்கி முறையிட்டு உதவிக்காக கெஞ்சுகிறார்கள். பாருங்கள், நியாயாதிபதிகள் 3:9. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாய ஒத்னேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அருமையானவர்களே, கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை உணர்கிறீர்களா? விடுதலைக்காக அவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கதறும்பொழுது தேவன் முதல் நியாயாதிபதியாக ஒத்னியேலை எழுப்பினார். வசனங்கள் 10:11 வாசிக்கிறேன். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷிதாயீமை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷிதாயீமின் மேல் பலங்கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. கேனாசின் குமாரனாய ஒத்னியேல் மரணமடைந்தான். ஒத்னியேல் முதல் நியாயாதிபதியாகவும் நியாயாதிபதிகளிலேயே நல்லவர்களாக வாழ்ந்த ஒருவனாயும் இருந்தான். இவனுக்கு விரோதமாக எந்த குற்றச்சாட்டையும் நாம் பார்க்கிறதில்லை. இவன் கூசான் ரிஷிதாயீமை வெற்றி பெற்றான். ஒரே ஒரு காரியம் அவனிலே எந்த தகுதியும் இல்லை என்பதுதான். அவனுக்கு பெரிய திறமை ஏதோ இருந்ததினாலே இஸ்ரவேலின் தலைவனாக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரவில்லை. அவன் காலேபின் தம்பி மகனாய் இருந்தபடியினாலேயும் காலேபின் மகளை அவன் திருமணம் செய்திருந்தபடியினாலேயும் இந்த பொறுப்பிற்கு வந்தான். இருந்தாலும் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். கர்த்தர் எப்படிப்பட்ட மனிதர்களையும் பயன்படுத்துவார் என்பது ஆச்சரியமான ஒன்றாகவே இருக்கிறது. இந்த காரணத்தினாலேயே அவர் என்னையும் உங்களையும் கூட பயன்படுத்த முடியும். நியாயாதிபதிகளின் புத்தகம் உண்மையாகவே நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு புத்தகமாயிருக்கிறது. எல்லா நியாயாதிபதிகளுமே சாதாரண மனிதர்கள். சொல்லப்போனால் அவர்கள் வினோத குணநலன் உள்ளவர்களாயும் இருந்தபடியினாலே தேவன் அவர்களை எடுத்து சிறப்பாக பயன்படுத்தினார். ஒத்னேலுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும்பொழுது இவன் கேனாசின் குமாரனாயிருந்தான். கேனாஸ் காலேபின் சகோதரன். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்தபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஜனங்களிடத்திலிருந்து அவர்களை விடுவித்தான். மிக சில வசனங்களுக்குள்ளே இந்த மனிதனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய மரணத்தை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். இவனுடைய வாழ்க்கையை குறித்த வேறு எந்த பிரகாசமான காரியங்களையும் குறிப்பிடத்தக்க காரியங்களையும் நாம் பார்க்க முடிகிறதில்லை. அனைவருடைய வாழ்க்கை வரலாறு இவ்வாறுதான் இருக்கிறது. எத்தனையோ சிறப்பான புத்தகங்களை எழுதியவர்களும் கூட மிக சாதாரணமான மனிதர்களாயிருக்கிறார்கள். ஒரு பல் டாக்டருடைய கல்லறையிலே எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? டாக்டர் ஜான் ஸ்மித் தனது கடைசி வெற்றிடத்தை நிரப்புகிறார் என்று எழுதப்பட்டிருந்ததாம். இது அந்த பல் டாக்டருக்கு மட்டுமல்ல, நம் எல்லாருக்குமே பொருத்தமானதாகவே இருக்கிறது. ஒத்னியேல் சாதாரணமான ஒரு மனிதன். ஆனால் தேவன் அவனுடைய வாழ்க்கையின் மேலே வந்து அதை பயனுள்ள வாழ்க்கையாக்கினார். எந்த சாதாரணமான வாழ்க்கையையும் கர்த்தர் தொட்டு அவைகளை பயனுள்ளதாய் அவர் பயன்படுத்த முடியும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 3:12 பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். கவனித்தீர்களா? இஸ்ரவேலின் சரித்திர சக்கரம் ஒரே விதமாய் சுழலுகிறது. சற்று காலத்திற்கு முன்னர் அவர்கள் தேவனை சேவித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவருக்கு முதுகு காட்டி அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வதற்காக தேவன் எழுப்பிய 2வது நியாயாதிபதிதான் ஏகூத். இவனும் மிக குறைந்த தாளந்து உள்ளவனே. இவன் இந்த எக்லோன் என்ற அரசனை கொலை செய்ததை தவிர வேறு எதையும் நாம் பார்க்க முடிகிறதில்லை. அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான். இஸ்ரவேல் மக்களின் வாழ்க்கையிலே அநேக பரிதாபங்களை கொண்டு வந்த அரசனை ஒழித்து கட்டுவதற்கு இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஏகூத் தேவன் பயன்படுத்திய ஒரு மனிதன். இந்த எக்லோனாகிய மோவாவின் ராஜாவை கொலை செய்ய தேவன் பயன்படுத்திய பாத்திரம். ஜனங்களுடைய சரீரத்தை பாதுகாப்பதற்காக இப்படி புற்றுநோய் பாவத்தை எடுத்து போட தேவன் செயல்படுகிறார். இந்த வழிமுறையை அவர் பயன்படுத்துகிறார். எக்லோன் கொலை செய்யப்பட்டபடினாலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உயிர் பிழைத்தார்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள் சொல்வது என்ன? இப்படிப்பட்ட தண்டனையை எங்களுடைய நாகரீகம் ஒத்துக்கொள்ளாது என்பார்கள். உண்மையான மனதோடு இதை யாரும் சொல்லுகிறதில்லை. இருந்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் சாகும்படியாக அணுகுண்டுகளையும் நாம் போடுகிறவர்களாகவே இருக்கிறோம். யுத்தம் என்பது பயங்கரமான ஒரு காரியம்தான். இந்த ஏகோத் இடது கை பழக்கமுடையவனாயிருந்தான். அவனை கர்த்தர் பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் பயன்படுத்துவதற்காக மிக சிறப்பான ஏதாவது திறமைகள் நமக்கு இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. வில்லியம் கேரியை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர் சாதாரண பழைய செருப்புகளை தைக்கிறவர். டிஎல் மூடி என்ற பிரசங்கியார் மிக குறைவாகவே படித்தவர். ஊழியர் ஒருவர் தனது அனுபவத்தை சொல்லும்பொழுது டிஎல் மூடி அவருடைய சத்தத்தை ஒரு ஒலிநாடாவிலே கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது என்று கூறினார். அது மட்டுமல்ல, அவர் பார்த்திருக்கிற டிஎல் மூடியின் புகைப்படத்தையும் அந்த சத்தத்தையும் இணைத்து சிந்தித்து பார்க்கவே முடியவில்லை என்று கூறினார். அவர் கல்வி அறிவு பெறாத ஒருவராயிருந்தாலும் அவர் பேச்சை கேட்கும்பொழுது மிகவும் அதிகமாக படித்தவர் போல அவர் பேசியிருக்கிறார். கேம்பல் மார்கன் என்ற ஒரு புகழ்பெற்ற செய்தியாளர் அநேக புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் முதல் முறை செய்தி கொடுத்தபொழுது அவர் நமது ஆலயத்திற்கு தேவையில்லை என்று அந்த ஆலய கமிட்டி முடிவு செய்ததாம். ஆனால் பின்னாலே ஒரு சிறப்பான செய்தியாளராய் வருவார் என்று தாங்கள் நினைக்கவே இல்லை என்று அவர்கள் கூறினார்கள். வில்லியம் கேரி, டிஎல் மூடி, கேம்பல் மார்கன் எல்லாருமே பார்வைக்கு சிறப்பானவர்களாய் தெரியாவிட்டாலும் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள். அதுபோலவே இன்னும் ஏராளமான மக்கள், சாதாரணமான தாழ்மையான ஜனங்களை கர்த்தர் வெவ்வேறு இடங்களிலே அற்புதமாய் இன்றைக்கும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் தங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களை விட, தமது சமுதாயத்தில் இருந்தவர்களை விட வித்தியாசமான கண் விழிகளை கொண்டவர்களாய் இருந்தார்கள். மற்றவர்களை விட வித்தியாசமானவர்களாய் அவர்கள் தெரிந்தாலும் தேவன் அவர்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஜே சி பென்னி என்பவர் ஒரு போதகருடைய மகன். அவருடைய தகப்பனார் மறித்து போன பொழுது தாயாரை ஆதரிக்கும்படியாக அந்த திருச்சபையிலே எந்த ஒரு ஓய்வூதியத்தையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. தாயும் மகனுமாக மற்றவர்களுடைய துணிகளை துவைத்து கொடுத்து தங்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள். இப்படி முயற்சி எடுத்த பென்னி தனது தாயாரை நன்றாக கவனிப்பதற்கும் ஏழை எளிய ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரர்களின் விதவையான மனைவிகளையும் வாழ வைப்பதற்கும் ஒரு திட்டம் வகுப்பேன் என்று இளவயதிலேயே திட்டமிட்டார். அருமையானோர்லே, இன்றைக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே புளோரிடா என்கிற இடத்திலே பென்னி என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஓய்வு பெற்ற பிரசங்கியார்களுக்கும் போதகர்களுக்கும் போதகர்களுடைய மரணத்திற்கு பிறகு விதவையான பெண்களும் வாழும்படியான இல்லங்கள் இருக்கிறது. தேவன் அந்த பெண்ணியை இந்த விதமாக பயன்படுத்தியிருக்கிறார். இன்னும் இப்படி எத்தனையோ வியாபாரிகள் தங்கள் வாழ்க்கையிலே சாதாரணமாய் இருந்த நாட்களிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் உழைத்தபொழுது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்றால் நான் அநேக ஊழியங்களை தாங்குவேன் என்று தீர்மானம் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட உண்மையான உழைப்பாளிகளை ஆசீர்வதித்து அவர்கள் அநேக ஊழியங்களை இன்றைக்கும் தாங்கி வருகிறவர்களாய் இருக்கிறார்கள். நியாயவிதிகளின் புத்தகம் 3:13 பாருங்கள். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பேரீச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக சென்ற காலத்திலே அவர்களை அடிமைத்தனத்திற்கு விற்று போட்டார். பின்னர் என்ன நடந்தது? நியாயாதிபதிகள் 3:14-15. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் எனும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்தரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்பு பண்ணினார். அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாவின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கதறிய பொழுது கர்த்தர் அங்கே ஒரு இரட்சகனை எழுப்புகிறார். அவனுடைய பெயர்தான் ஏகூத். இந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சிறப்பான ஒரே ஒரு காரியம், அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான். என்ன நடக்கிறது பாருங்கள். 16-23 வாசிக்கிறேன். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒருமுள நீளவுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரங்களுக்குள்ளே தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாவின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனிதனாயிருந்தான். அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து, ராஜாவே உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடதுகையை நீட்டி தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றிற்குள் பாய்ச்சினான். அலகோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றிற்குள் போன கத்தியை இவன் இழுக்கக்கூடாதபடிக்கு நிணம் அலகை சுற்றி கொண்டடைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. ஏகூத் புறப்பட்டு அறைவீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு கொலுக்கூடத்தின் வழியாய் போய்விட்டான். அருமையானவர்களே, இங்கே ஒரு கோர சம்பவம் நடைபெறுகிறது. இது ஒரு வீரன் செய்த செயல் போல தெரியவில்லை. இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை அவனே செய்தான். தன்னுடைய உடையிலே வலதுபுறமாக அதை ஒளித்து வைத்தான். அந்நாட்களிலே எல்லாருமே வலதுகை பழக்கம் உள்ளவர்களாக இருந்தபடினாலே தங்கள் இடதுபுறமே பட்டயத்தை கட்டியிருப்பார்கள். எனவே அரசனை பார்க்க சென்றபொழுது யாருமே அவனுடைய வலப்புறத்தை கவனிக்கவில்லை. வெகுமதி கொண்டு வருகிறவனைப் போல அரசன் அருகில் சென்றான். ஒருவேளை அது வழக்கமாக இஸ்ரேல் ஜனங்கள் செலுத்த வேண்டிய கப்பமாயிருந்திருக்கலாம். எக்லோன் மிகவும் தடியான ஒருவனாயிருந்திருக்கிறான். வெகுமதியை கொடுத்த பிறகு ரகசியம் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறான். எனவே மற்றவர்களை அந்த அறையிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவன் அந்த அரசனை கொண்டு போட்டான். பின்னர் ஏகூத் அந்த அறைக்கதவை பூட்டிவிட்டு வேறு வழியாய் தப்பிவிட்டான். அருமையானவர்களே, இவனுடைய வேலையை ஒரு கோழையின் வேலை என்று சொல்ல முடியாது. இந்த காரியத்தை செய்வதற்கும் அவனுக்கு உண்மையாகவே மிகுந்த தைரியம் தேவையானதாயிருந்திருக்கும். நியாயாதிபதிகள் 3:24-25 வசனங்கள். அவன் போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள். இதோ அறை வீட்டின் கதவு பூட்டியிருந்தது. ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மலஜலாதி கிருக்கிறாராக்கும் என்றார்கள். அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள். அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். அருமையானவர்களே, மோவாபின் அரசனான இக்லோனுடைய வேலையாட்கள் அரசனின் கதவிற்கு வெளியே காத்து நிற்கிறார்கள். அதிக நேரம் ஆனபடினாலே என்ன ஆயிட்டோ என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். இறுதியாக கதவை திறந்து பார்த்தபொழுது அங்கே அவன் மரித்து கிடந்தான். நியாயாதிபதிகள் 3:26. அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த போது ஏகூத் ஓடிப்போய் சிலைகள் உள்ள இடத்தை கடந்து சேயிராத்தை சேர்ந்து தப்பினான். இந்த அரசனின் வேலையாட்கள் அரசன் கதவை திறக்க வேண்டும் என்று காத்திருந்த நேரத்திலே ஏகூத் தப்பி சென்று விட்டான். அவனை கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு அவன் போய்விட்டான். வசனங்கள் 27-30 வரை பாருங்கள். அங்கே வந்தபோது இப்ராஹிம் மலையில் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் அவனோட கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக விட்டாமல் அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாயிருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாயிருந்தது. கத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு 80 ஆண்டு காலம் அமைதலான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். தேவனுடைய மகத்துவமான காரியங்களை நிறைவேற்றுவதற்காக தேவன் சாதாரண மனிதர்களை அன்று தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் அதையே செய்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களையும் கூட தனது கரத்திலே எடுத்து பயன்படுத்த முடியும். நியாயாதிபதிகள் 3:31 வசனத்திலே 3வது நியாயாதிபதியாகிய சம்காரை குறித்து வாசிக்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 3:31. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்ஹார் எழும்பினான். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாட்கோலால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். இந்த சம்பவத்திலே இந்த மனிதன் சிறப்பானவனாக இல்லை. அவன் பயன்படுத்திய முறை மிக சிறப்பானதாயிருந்தது. அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரும்பு ஆயுதங்கள் கிடையாது. எனவே அவன் அந்த தாட்கோலை பயன்படுத்தினான். தார்கோல் என்றால் என்ன என்று தெரியுமா? மிருகங்களை துரிதமாக போகச் செய்வதற்காக வைத்திருப்பார்கள் அல்லவா, அதுதான் தார்கோல். தார்கோலின் நுனியிலே பொதுவாக ஒரு சிறிய கூர்மையான இரும்பு துண்டு இருக்கும். இன்றைக்கு அநேகர் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு சிறப்பான கடைசியாக வந்த வழிமுறையே வேண்டும் என்பார்கள். நல்ல வழிமுறைகளை நாம் பயன்படுத்துவது சிறந்தது. ஆனால் செய்தி என்ன? ஊழியக்காரர்களை ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு அழைத்து செல்ல விமானங்கள் தேவைதான். ஆனால் அந்த ஊழியக்காரர் சேர வேண்டிய இடத்திலே போய் சேரும்பொழுது அவர் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறாரா? அதுதான் மிகவும் முக்கியமானது. டெலிவிஷன் அருமையானதுதான், வானொலி அருமையானதுதான், ஆனால் இன்றைக்கு அது எத்தனை அதிகமான பாவமான காரியங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அருமையானவர்களே, வழிமுறைகள் முக்கியமானதல்ல, கொடுக்கப்படுகிற செய்தியே முக்கியமானது. இந்த தார்கோலும் கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கப்படும் பொழுது அது சிறப்பானதாயிருக்கிறது. சற்றே யோசித்து பாருங்கள். கர்த்தர் மோசேயின் கோலை பயன்படுத்தினார், தாவீதின் கரத்திலே இருந்த கூழாங்கல்லை பயன்படுத்தினார், தொற்காலின் ஊசியை பயன்படுத்தினார், ஒரு சிறுவனுடைய கரத்திலே இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர் எடுத்து பயன்படுத்தினார். அருமையானவர்களே, உங்களுடைய கரங்களிலேயும் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதை நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்களையும் அற்புதமாய் பயன்படுத்துவார். இந்த அதிகாரத்திலே நாம் படித்த 3 நியாயாதிபதிகளையும் சற்றே எண்ணி பாருங்கள். மிகவும் சாதாரணமான மனிதர்கள், ஆனால் கர்த்தருடைய கரத்திலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்த பொழுது கர்த்தர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் கூட நான் கர்த்தருக்கு கொடுக்க மிக குறைவாகவே வைத்திருக்கிறேனே, இதை எப்படி நான் கொடுப்பது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்திருந்தாலும் அதை, ஆண்டவரே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், உம்முடைய ஊழியத்திற்காக கொடுக்கிறேன், நீர் எடுத்து உம்முடைய நாமத்தை இதன் மூலமாய் மகிமைப்படுத்தும் என்று உள்ளான இருதயத்தோடு நாம் படைக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நமக்குரியவைகளையும் எடுத்து அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்று நாங்கள் வாசித்த வசனங்களுக்காக, கற்றுக்கொண்ட சரித்திரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே நீர் யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியும், எந்த ஒரு பொருளையும் எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதை நினைவுபடுத்தினீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு இந்த நேரத்திலே யார் யார் உம்முடைய கரங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவேளை அவருடைய பெயர் பிரஸ்தாபம் அடைய தேவையில்லை, அவர்களிலே அநேகர் இந்த உலகத்திலே அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது முக்கியமல்ல. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்திலே பயன்படுத்தப்பட வேண்டும். நீர் அவர்களை வைத்திருக்கிற பள்ளிகளிலே அல்லது கல்லூரிகளிலே அல்லது மருத்துவமனைகளிலே அல்லது வைத்திருக்கிற காவல்துறையிலே அல்லது வைத்திருக்கிற அரசு அலுவலகங்களிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற சிலரை அவர்களுடைய திருச்சபைகளிலே நீர் எடுத்து பயன்படுத்தும். ஊழிய பணித்தளங்களிலே இருக்கிற பிள்ளைகளை நீரே எடுத்து அநேகருமை அறிந்து கொள்ள பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கிற வழிமுறைகள் முக்கியமானதல்ல, செய்தியே முக்கியம் என்ற உணர்வோடு செயல்பட உதவி செய்யும். எங்கள் மூலமாக மற்றவர்களுமே அறிந்து கொள்ளட்டும், உமை நேசிக்கட்டும், உமை ஆராதிக்கட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
சத்துருவெள்ளம் போல் வந்தாலும்
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:3. உபாகமம் 28:3.